السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பேரன்போன் இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகிலே மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையில் மனிதனுக்கு சோதனையாகவே அல்லாஹ் இந்த வாழ்வை அமைத்திருக்கிறான், தந்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு மறுமை நாளை நம்பிய மூமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சோதனை களம்தான். எல்லாவிதமான நிலைகளையும் எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் மனிதன் இங்கே பெற வேண்டிய நிலை உண்டாகிறது. மனித வாழ்விலே நாம் பல தரப்பட்ட வகையான வாழ்வை பார்த்திருக்கிறோம். குறிப்பிட்ட காலத்திற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை என்றெல்லாம் திருப்திப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சில காலம் கழிந்த பிறகு அதே வாழ்க்கை தலைகளாக மாறிப்போய் விடுகிறது. கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். நோயின் மூலமோ, பொருளாதார நஷ்டத்தின் மூலமோ, அந்த குடும்பத்திலே உயிரிழப்பதின் மூலமோ, இப்படிப்பட்ட பல சோதனைகளும் கவலைகளும் துக்கங்களும் மனிதனுக்கு ஏற்படுகின்றன. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, வலனபுலுவன்னக்கும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸும் மினல் அம்வாலி வல் அம்புசி வஸ்தமரா. நாம் மனித இனத்தை, குறிப்பாக மூமின்களை, பயத்தை கொண்டும் பசி பட்னியை கொண்டும் பொருள் குறைந்து விடுவதை கொண்டும் மேலும் உடல் ரீதியான நோய் போன்ற வேதனைகளை கொண்டும் லாபங்களை, மனிதன் பெறுகின்ற லாபங்களிலே நஷ்டத்தை உண்டாக்குவதை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா வகையான சோதனையும் நாம் கொடுப்போம். நபியே வபஷிரி சாபிரின், அந்த சோதனைப்படுகிற போது யார் பொறுமை காத்தார்களோ, அந்த சோதனையை, நமக்கு தரப்பட்டிருக்கிற சோதனையை கண்டு மிரண்டு விடாமல், அதற்காக வேண்டி அங்கலாய்ந்து கொள்ளாமல், அதை பற்றி எல்லாரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்காமல், அவர்களை பொறுமையோடும் சகித்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், சுபச்செய்தி சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மாதிரி நபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான நற்கூல் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக நம்மிடத்தில் யாராவது ஒருத்தர் அவருடைய சிரமங்களை கண்டு, அவருடைய நோயை கண்டு நாம் சொல்லுகிறோம், அவர் என்ன பாவம் செய்தாரோ, அவருக்கு இப்படிப்பட்ட சோதனை என்று நாம் நினைக்கிறோம், நம்புகிறோம். அப்படித்தான் பலர்களும் அப்படித்தான். சில உயிர்கொல்லி நோய்கள் இருக்கின்றன, அந்த நோய் வந்துவிட்டது என்று சொன்னாலே அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து அச்சப்படுவதோடு மட்டுமல்லாமல், அவன் அவனுடைய காலத்தில் என்ன பாவம் செய்தானோ என்று அந்த பாவத்தோடு சம்பந்தப்படுத்துகிற, மனிதர்கள் செய்கின்ற குற்றங்களோடு சம்பந்தப்படுத்துகிற ஒரு இயல்பு மனித வர்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி சொல்லவில்லை. தீயவர்களுக்கு தான் சோதனை வரும் என்று இருந்தால் எந்த தீயவர்களும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக நீடித்த காலம் வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுக்கு சோதனையை கொடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் ஹதீஸ்களிலும் குர்ஆனில இருந்தும் தெளிவு வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலேயே சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபர்களிலே நபிமார்களை மிஞ்சி அவர்கள் கிடையாது. என்னென்ன சோதனைகள் இந்த பூமிக்கு இறங்கி இருக்கிறதோ, இந்த மனித சமுதாயத்திற்கு இறங்கி இருக்கிறதோ, அத்தனை சோதனைகளையும் ஒன்றுக்கு பன்மடங்கு அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்றிருக்கிற அந்த சோதனைகளிலிருந்து ஒரு கடுகு அளவுக்கு கூட மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்ப நபிமார்களெல்லாம் குற்றம் செய்தவர்களா, பாவம் செய்தவர்களா என்றால் கிடையாது. யாருக்கு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ, யாரின் மீது நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் சோதனையை கொடுப்பான். அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வருகிற சிரமங்கள் கஷ்டங்கள் அத்தனையுமே மனிதர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இரண்டு காரணங்களுக்காக இவைகளை கொடுப்பது உண்டு. ஒன்று, மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் அதில் இருந்து அவன் உணர்வு வர வேண்டும் என்பதற்காக அப்படி சில நேரங்களிலே கொடுப்பதுண்டு, அது நன்மைக்குத்தான். இன்னொன்று, மனிதர்களுடைய நன்மைகளை அவர்கள் செய்திருக்கிற அமல்களை இன்னும் அதிகமாக்கி அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பதற்கும் அல்லாஹ்வுத்தால அப்படி சோதிப்படுதுண்டு. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், மன் யுரிதுல்லாஹ பி கைரன் யுஸீபு மின்ஹு, யாரின் மீது அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, ஒரு மனிதன் மீது யார் அல்லாஹ்வுத்தால யாரின் மீது சிறப்பை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். சோதனை இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி என்பதாக பொருள், அல்லாஹ்வுத்தாலாவுக்கு பிடிக்காதவன் என்பதாக பொருள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌன் இருக்கிறானே, மிகப்பெரிய கொடுங்கோலன், அவனுக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை. தலைவலி என்றால் என்ன என்று அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு காட்டரபி வந்தார், பேசிக் கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். சாதாரணமாக எல்லாருக்கும் வருகின்ற ஒரு நோய், அவர் சொன்னார் காய்ச்சலா, அது என்ன என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் கொடுத்தார்கள், மனிதர்களுடைய சதைக்கும் தோலுக்கும் மத்தியிலே ஏற்படுகின்ற ஒரு உஷ்ணம், ஒரு சூடு, அது உங்களுக்கு அப்படி ஏற்பட்டதாக நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அந்த காட்டரபி சொன்னார், இல்லை அப்படியெல்லாம் நான் அனுபவிக்கவில்லை என்று சொன்னார். ஜுரமே அவருக்கு வந்ததில்லை. அடுத்து கேட்டார்கள், உனக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். சொன்னால் தலைவலி அப்படின்னா என்னன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், மனிதர்களுடைய தலைகளிலே ஓடுகிற, அதாவது இருக்குகின்ற நரம்புகளிலே ஒன்றின் மூலமாக ஏற்படுகின்ற வேதனை, அந்த வேதனை தலைவலி என்ற வேதனை என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் அதையெல்லாம் உணர்ந்ததே கிடையாது என்று சொன்னார். நம்மிடத்திலேயும் பல பேர்கள் சொல்வதுண்டு, எனக்கா நோயே வந்ததில்லை அப்படின்னு பெருமையாக சொல்வதுண்டு. பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோயே வந்ததில்லை என்று சொன்னால் அது தற்குறிக்கு அடையாளம், கெடுதிக்கு அடையாளம். செல்லல்லாரசன் அவர்கள் அந்த தோழரிடத்தில், அந்த காட்டாளபீடத்திலே கேட்டுவிட்டு எதுவுமே அவர் வந்ததில்லை என்று சொன்னபோது சரி என்று சொல்லிவிட்டார்கள். அவரும் போய்விட்டார். சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், நரகவாதியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே யார் சிரமத்தை பெறவில்லையோ, எந்த ஒரு கஷ்டத்தையும் பெறவில்லையோ, அவர் நரகவாதி என்பதாக செல்லல்லாரசன் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேதனை கஷ்டம் எல்லாம் யாருக்கு வரும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு தான் வரும் என்பதனை இந்த ஹதீஸிலே மறைமுகமாக செல்லல்லாரசன் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப நோய் என்பது மனிதனுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ்வின் மீது ஒரு நன்மையை நாடி இருக்கிறார் என்பதாக பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கின்ற வேறொரு ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி அறிவிக்கிறார்கள், கால மா யுசீபுல் முஸ்லிமும் மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹசனின் வலா அதன் வலா ஹம்மின். மனிதர்களுக்கு ஏற்படுகிற நோய், அவர்களுக்கு ஏற்படுகிற களைப்பு, அவர்களுக்கு உருவாகிற கவலை, துக்கம், அவர்களுக்கு வருகின்ற நோவினை, இவைகள் அனைத்துமே ஹத்த ஷவுக்கத இஷாக்கிக்கஹா இஷாக்கஹா ஒரு முள் தேய்த்து விடுவதன் மூலமாக ஏற்படுகிற ஒரு வேதனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவர்கள் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமே இல்லாமல் அமைவதில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வேதனை ஏற்பட்டாலும் சரி கவலைகளிலே செல்லல்லாத சமயங்கள் பலவிதமான கவலைகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஹம்மு ஹுசுனு அம்மு மூன்று வகையான கவலையை சொல்லி காட்டுகிறார்கள். மன உளைச்சல் அது லேசானதாக இருந்தாலும் சரி அதிக மன உளைச்சலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே அல்லாஹால அதற்கு தகுந்தார் போல அவர் வந்து பாவங்களை மன்னிக்காமல் அதற்கு பரிகாரமாக ஆக்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை சிரமங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வேதனை என்பதாக யாரும் கருதி கொள்ள வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யாரு மன் அராதல்லாஹ தஆலா பி அப்தில் கைர அஜ்ஜலல்ல உகூபத ஃபி துன்யா, யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவருக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா சில குற்றத்திற்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான், சிரமங்களை கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் நாடுகிறானோ அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனை அல்லாஹ் தஆலா பிற்படுத்தி வைப்பான், அவை கியாமத் நாளிலே நிறைவேற்றுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அவன் செய்த குற்றங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பதற்காக வேண்டி அதற்குரிய தண்டனையாக சில சிரமங்களை கொடுத்து விடுவான், அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா இன்னும் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் செய்கிற அந்த அவருக்கு ஏற்படுகிற நோயின் காரணமாக அவனுக்கு ஏற்படுகிற சிரமங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கூட காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவருடைய என்னுடைய அந்தஸ்தை கூட்டு யா அல்லாஹ், எனக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தை அதிகமாக்கு என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். அவர்கள் போகிற போது அந்த மனிதன் கேட்கிற துவாவை பார்த்து பிரமித்தவர்களாக, யா அல்லாஹ் அந்த மனிதன் கேட்பதை கொடுத்து விடு, அவருக்குரிய அந்தஸ்தை நீ வழங்கிவிடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிபாரிசு செய்து விட்டு போனார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு வனவிலங்கு அந்த இடத்திற்கு வந்து அவரை அப்படியே சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி அவருடைய கை கால்களை தனித்தனியாக வேறு வேறாக ஆக்கிவிட்டு பதறி சென்று விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பார்த்தபோது பிரமித்து போய்விட்டார்கள், கவலை கொண்டார்கள். யா அல்லாஹ், அவருக்காக நான் துவா செய்தேன், அவருடைய அந்தஸ்தை கூட்டு என்பதாக, நீ அவரை இப்படி சிரமப்படுத்தி விட்டாயே, இது மாதிரியான ஒரு சோதனை அவருக்கு கொடுத்து விட்டாயே என்று கேட்டபோது அல்லாஹ் பதில் சொன்னான், நபியே, அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கு அவருடைய அமல் போதாது. இதுவரையிலும் அவர் செய்து வந்த அமல்கள் அவருடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக அமையவில்லை, இன்னும் அந்த அந்தஸ்தை அவர் அடைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சிரமத்தை அவன் அடைந்தால்தான் பெற முடியும், எனவேதான் நான் அந்த சிரமத்தை கொடுத்தேன் என்று சொன்னான். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகிறது, சிரமம் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதன் மூலம் பாவங்களை மன்னிப்பது ஒரு புறம், மற்றொரு புறம் அவருடைய அந்தஸ்தை கூட்டுவதற்கு. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இதா அமரல் அப்து அவ் சாஃபர கதபலஹு பிமிஸ்லி மா கான யஅமலு முகைமன் ஸாலிஹன். ஒரு மனிதர் நோயாளியாக ஆகிவிட்டாலும் சரி அல்லது பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பிரயாணத்திற்கு என்றே சில சிரமங்கள் இருக்கிறது, இப்போது நமக்கு அந்த சிரமம் தெரிவதில்லை என்று சொன்னால் நம்முடைய பிரயாணங்கள் அவ்வளவு லேசாக இருக்கிறது. அந்த காலத்தில் பிரயாணம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று. அதன் காரணமாகத்தான் பிரயாணத்தில் இருப்பவர்கள் நோன்பு வைக்க வேண்டியதில்லை. அந்த ரமலான் மாதம் பிரயாணம் செய்தாலும் கூட அந்த நோன்பை அவர் விட்டுவிட்டு அது அல்லாத காலங்களிலே கலா செய்துவிட வேண்டும், அவர் குற்றவாளி ஆக மாட்டார். பிரயாணிக்கு ஜுமா தொழுகை கிடையாது, முக்கியமாக இருப்பவருக்கு தான் ஜுமா தொழுகை, ஊரிலே தங்கி இருப்பவர் ஜுமா தொழுகையை அவர் நிறைவேற்ற வேண்டும். பிரயாணத்தில் இருப்பவருக்கு ஜுமா சலுகை கொடுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பிரயாணிகளுக்கென்றே இஸ்லாம் சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது. அது என்னன்னா அந்த அளவுக்கு சிரமம், பிரயாணம் என்பது அவ்வளவு சிரமமான காரியம். இன்றைக்கு நாம் அப்படி இல்லை, ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம், அவ்வளவு வசதிகள் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை கருத்தில் கொண்டு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஒரு அடியார் நோயாளியாக ஆகிவிட்டாலும் சரி, அவர் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவருக்கு எப்படிப்பட்ட நன்மை கொடுக்கிறான் தெரியுமா? ஊரிலே தங்கி இருந்து உடல் ஆரோக்கியமான நிலையில இருந்து ஒரு மனிதர் எவ்வளவு இபாதத்துகள் செய்வாரோ அது போன்ற நன்மையை நோயாளிக்கு கொடுத்து விடுகிறார். நோயாளி இபாதம் செய்ய முடியாது, நோயாளி வந்து அல்லாஹ்வை வணங்க முடியாது, அவர் திருப்திகரமான முறையில் அல்லாஹ்வை வணங்க முடியாது. ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர் நாள் முழுவதும் இபாதம் செய்தால் எவ்வளவு நன்மையை பெறுவாரோ அதே நன்மை அவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. கியாமத்து நாளையில ஒரு மனிதர், சிரமப்பட்ட ஒரு மனிதர், இந்த உலகத்திலே நோயின் காரணமாக அவஸ்தைப்பட்ட மனிதர், சில பேர் நோயில வருஷ கணக்கில் கடந்துருவாங்க, அவஸ்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் கூட அவருடைய நோய் குணமாவாது சொல்லுவார்கள். எங்கெங்கோ போய் பார்த்துட்டேன், சரி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நோயிலே சிரமப்படுகிறவர்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களை அல்லாஹால கியாமத்து நாளையில அவர்கள் கொண்டு வரப்படுகிற போது அத்தனை மக்களுக்கு முன்னால் அவ்வளவு கண்ணியமான முறையில் அழைத்து வரப்படுவார்கள். உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த நிலையை பார்த்த மற்றவர்கள், நோயில் அவதிப்படாத மற்றவர்கள் எல்லாம் நினைப்பார்களாம், நோய் வந்துவிட்டால் இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று நமக்கு உலகத்திலே தெரிந்திருந்தால் கத்திரிக்கோள்களை கொண்டு நாம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் கூட அதை நான் பொறுத்திருப்பேனே என்று கைசேதம் அடைவார்களாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கியாமத்தினாலே உயர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா நம்ம புலம்புறோம், அப்படி புலம்புறோம், அங்கே போறோம் இங்க போறோம், அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியலையா, எனக்கு தான் இறக்கணுமா, வேற ஆள் கிடைக்கலையா, அப்படியெல்லாம் புலம்புறோம். ஆனால் அதில் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்று விளங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சிறப்பிற்குரியவர்கள். அவர்களுக்கு ஒரு முறை ஜுரம் வந்திருக்கிறது. அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அப்துல்லாஹின் மசூத் ரலியல்லாஹுத்தாலாவுக்குள் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். தகல்துன் அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யூஹிக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சென்று சந்திப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக சென்றேன். அவங்க பக்கத்தில் உட்கார்ந்த மஸ்ஸத்துஹு பியதி, என்னுடைய கையை கொண்டு அவர்களை நான் தடவினேன். நோயாளிகளை சந்திக்க போகிற போது சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன, அவைகளை கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிற போது அவருடைய நெத்தியிலே கையை வையுங்கள், அவருடைய கையில அவருடைய கரத்திலே கையை வையுங்கள், தொட்டு பாருங்கள் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவரிடத்திலே நீங்கள் துவா செய்ய சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லி தந்தார்கள். என்று சொன்னால் நோயாளியினுடைய இடத்திலே மலக்குமார்கள் எப்போதுமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக வேண்டி, உதவி செய்வதற்காக வேண்டி, அவருடைய பாதுகாப்புக்காக வேண்டி மலக்குகள் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் துவா செய்கிற போது ஒரு மலக்கினுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமோ அது போன்று உங்களுடைய அந்த நோயாளியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அவரிடத்திலே சென்று துவா செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை நான் தொட்டு பார்த்தேன். அவர்களுடைய உடலில் கடுமையான ஜுரம், உஷ்ணம் அவ்வளவு ஜுரமாக இருந்தது, கொதிக்கிற அளவுக்கு ஜுரம். அப்ப நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய ஜுரம் மிக கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி நான் கேட்டேன். தொட்டு பார்க்கும்போது தெரியும், லேட்டா இருக்கும், சமயத்துக்கு அதிகமா இருக்கும், ரொம்ப கொதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அவ்வளவு கொதித்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு இவ்வளவு அதிகமாக ஜுரம் எடுக்கிறது என்று நான் கேட்டேன். பொக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமா என்று சொல்லிவிட்டு, இன்னி ஊய்க்கு கமாயோ ஆக்கோ ரஜிலானி நிற்கும், உங்களிலே ரெண்டு நபர்களுக்கு என்ன என்ன விதமான ஜுரம் வருமோ அது எனக்கு ஒரு ஆளுக்கு வரும்னு சொன்னாங்க. ரெண்டு பேர்த்துக்கு வந்தா எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அதுபோல எனக்கு ஒரு ஆளுக்கு வரும் என்று சொன்னார்கள். அப்போ ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன், தாலிக்கல் அன்னலகாஜிரைனி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு ஆளுகளுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்குமே என்று நான் கேட்டேன். இப்னு மசூதுல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டு பேர்த்துடைய ஜுரத்தை நீங்க அனுபவிக்கும் போது ரெண்டு பேருடைய ஜுரம் உள்ளவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்குமே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். எங்களுக்கும் நெறிமார்களாக எங்களுக்கும் அது மாதிரி ரெண்டு பேர்களுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், மாமின் முஸ்லிமின் இஸீபுஹு வதன் மின் மரலின் ஃபமா சிவாஹு இல்லா ஹத்தல்லாஹு தஆலா பிஹி சையாத்திஹி கமா தஹத்து ஷஜரத் வரகஹா. எந்த ஒரு மனிதரும் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் பெறுவதில்லை. எப்படி என்று சொன்னால், மரத்திலே இருந்து இலைகள் கீழே விழுவது போல அவருடைய பாவங்கள் உதிர்ந்து போகும். அந்த மாதிரி நிலை அடையாதவரை அவருக்கு முசீபத்து வருவதில்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கு ஜுரம் வந்தாலும் சரி, ஜலதோஷம் ஏற்பட்டாலும் சரி, எந்த விதமான ஒரு சின்ன சங்கடங்கள் உண்டானாலும் சரி, காய்ந்த மரத்திலே இருந்து விழுகிற இலைகளைப் போல அவருடைய உடலிலே இருந்து இலைகள் உதிர்ந்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லம். அதாவது பாவங்கள் உதிர்ந்து விடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹால அந்த நோயிலே அற்புதமான விஷயங்களை வைத்திருக்கிறார். அதன் மூலம் மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உம்மு சாயிப் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி பெண்மணி, உம்மு சாயிப், அந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்க சென்றார்கள், நோய் விசாரிக்க சென்றார்கள். என்ன அந்த அந்த அம்மா அந்த நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக மேல் மூச்சு கீழ் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அவ்வளவு கஷ்டம், அப்ப செல்லல்லாறு சொன்னார்கள் காலத்தை அல் ஹும்மா என்னன்னு கேட்டாங்க. செல்லல்லாறு அந்த பெண்மணி சொன்னார் அல் ஹும்மா எனக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, காய்ச்சலின் காரணமாக இந்த மாதிரி மூச்சு இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு லா பாரக் அல்லாஹு ஃபீஹா அந்த காய்ச்சலுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் பெண்கள் அப்படி சொல்லுவார்கள், எதனாலும் திட்டுவாங்க எதனாலும் சபிப்பாங்க. அப்ப காய்ச்சலுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யாமல் இருக்கட்டும் என்று அவர்கள் அந்த மாதிரி சபித்த போது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தசுப்பியல் ஹும்மா காய்ச்சலை திட்டாதீங்கன்னு சொன்னாங்க. காய்ச்சலை திட்டாதீங்க, ஃபைன்னஹா தஸ்ஹபு ஹதாயா பனி ஆதம கமா யஸ்ஹபுல் கியரு ஹபஸுல் ஹதீதி. மனிதனுக்கு ஜுரம் வருகிறது என்று சொன்னால் அந்த ஜுரத்தின் மூலமாக அவனது பாவங்கள் போய்விடுகின்றன என்று சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணமாக சொன்னார்கள். கொல்லன் உடையிலே போடுகிற அந்த இரும்பு அதனுடைய துருவை எப்படி அகற்றி சுத்தப்படுத்தி விடுகிறதோ அதுபோல காய்ச்சலின் மூலமாக உங்களது உடலிலே ஏற்பட்டிருக்கிற பாவ கரைகள் எல்லாம் அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு உங்களது உடல் சுத்தமாகி விடுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வர்றது நல்லதுக்கு தான் வருது, தீமைக்கு வரல, அதனால அது திட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே மதீனாவுடைய மக்களுக்கு ஒரு நாள் கடுமையான சில நேரங்களில் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னா ஊர் பூரா வந்துடும். நம்ம விஞ்ஞானிகள் இப்ப மருத்துவர்கள் சொல்வார்கள் அது தொத்து நோய் எல்லாத்துக்கும் வருது, அதனால சுடுதண்ணி வச்சு சாப்பிடுங்க, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஒரு தனி மனிதருக்கு வராது எல்லாத்துக்குமே வரும். இப்ப கூட இந்த கண்வலி என்ற நோய் இப்போ பரவி கொண்டிருக்கிறது ஆரம்பமாக. இப்ப நோயிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நோய் தாக்குகிற சூழ்நிலை வருகிற போது அதற்கு முன்கூட்டியே அதை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், நோய் வந்த பிறகு மருத்துவம் பார்க்க வேண்டும். இஸ்லாம் அதையெல்லாம் வலியுறுத்துகிறது. பெருமானார் சல்லாசனுடைய காலத்திலே மதீனாவிலே ஒரு ஜுரம் வந்தது, நிறைய பேர்களுக்கு அந்த ஜுரத்தால் பாதிக்கப்பட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த ஜுரம் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து பேசியது, யா ரசூலுல்லாஹ் நான் வந்த வேலை இங்கே முடிந்து விட்டது, மதீனாவிலே நான் வந்த வேலை முடிந்து விட்டது, இப்ப நான் இதற்கு பிறகு எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குபா என்கின்ற ஒரு பகுதி, மதீனாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க போன்னு சொன்னாங்க. குபாவிலே போய் அந்த ஜுரம் பல பேர்களை தாக்கியது. அங்கிருந்து குபாவாசிகள் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ் எங்களது ஊரிலே ஜுரம் பரவி இருக்கிறது, கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் அந்த ஜுரம் நீங்குவதற்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள் அந்த ஜுரம் நீங்குவதற்கு நான் துவா செய்யவா, அல்லது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள் இல்லை யார சொல்லலாம், நன்மையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதைத்தான் விரும்புகிறோம் என்று சொன்னபோது அது போகிற வரையிலும் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல ஒன்று ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், அதன் மூலம் எல்லாம் ஒரு நன்மையை நிச்சயமாக நாடி இருப்பான். முதல்ல அதை நம்ப வேண்டும். நாம பாவம் செய்து விட்டோம், பாவம் செய்த காரணத்தினால் தான் வருகிறது என்றெல்லாம் யாரும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனுக்கு சிரமம் வருகிற போது அதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு நன்மையை ஏற்படுத்தி இருப்பான். ஒரு கஷ்டம் வருகிற போது அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பான். அது மாதிரியான நிலைகளில் தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் நோயையும் அது போன்ற சோதனைகளையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மனிதர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய மார்க்கத்தினுடைய அளவுகோலை கொண்டுதான் சோதிக்கப்படுவார்கள். யாருக்கு கஷ்டம் அதிகமாக வரும்னா தொழுகையாளிக்கு தான் வரும். முறையா தொழுது நோன்பு வச்சு கரெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சிரமம் வரும். சில பேர்கள் நினைப்பார்கள் அவர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு, அஜிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, தான தர்மம்லாம் செய்யறாரு, நோம்பெல்லாம் வைக்கிறாரு, அவருக்கெல்லாம் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் வரும் செல்லலாறு சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய தீனுடைய அளவுகோலை கொண்டுதான் அவர்களுக்கு சோதனைகள் வரும். யாருடைய மார்க்க பற்றி உறுதியாக இருக்கிறதோ, மார்க்க விஷயத்திலே யார் பிடிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள சோதனை கடினமாகும், சிரமம் அதிகமாகும். நம்ம நினைப்போம் அவன் வந்து தொழுகிறதே இல்லை, அவன் பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கான், எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா யாருக்கு வரும்னா அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிகமாக சோதனை ஏற்படும். அவருடைய தீனை அளவுகளாக கொண்டுதான் அல்லாஹ் அந்த சோதனையை கொடுப்பான். வயிற்கான ஃபீ தீனிஹி ரிக்கஹு உபுத்துலியாலா ஹசபி தீனிஹி, யாருடைய தீன் மார்க்க விஷயம் வந்து குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தது போலதான் சோதனை வரும், குறைவாகத்தான் வரும். அப்ப அல்லாஹால கொடுக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி, மற்ற கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அது அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் தான் வருகிறது என்பதை நீங்க தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அப்படி வருகிற போது உடல் நலன் சரியில்லாத போது நாம சென்று நோயாளிகளை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், தெரிந்தவர்கள் அவர்களுக்கு ஓதி பார்க்க வேண்டும். பெருமானார் செல்லல்லாறு சொன்னர்கள், யாருக்காவது நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தெரிந்தால் அவர்களை சென்று விசாரிப்பார்கள், தலை மாட்டிலே உட்காருவார்கள், தலையை தடை விடுவார்கள், நெத்தியிலே அவர்கள் தடை விடுவார்கள், கைகளிலே தடை விடுவார்கள், ஆறுதல் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா உங்களை சுத்தப்படுத்துவான் என்று சொல்வார்கள், பாவ அழுக்குகளை விட்டும் அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துவான் என்று சொல்வார்கள். அப்படித்தான் ஒரு முறை ஒரு சஹாபியை சந்திக்க சென்றார்கள். அவருக்கு கடுமையான ஜுரமாக இருந்தது. அவரிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை சீக்கிரமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் அதற்கு கேட்டுவிட்டு பேசாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார், இல்லை யார் சொல்லல்லா, எனக்கு இந்த ஜுரம் என்னை விடாது, என்னை மௌத்தாகிற வரையிலும் கபரில கொண்டு சேர்த்துற வரையிலும் இந்த ஜுரம் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி விரக்தி அடைந்த நிலையிலே சொன்னார். ரசூலுல்லாஹி அவர்கிட்ட பதில் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஆமோதிக்க வேண்டும், அதற்கு மறுபேச்சு பேசக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர்கள் அப்படி தரநிலையிலாக உருவாகி விட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை சொல்வது, எதிரான நடவடிக்கைகளை ஈடுபடுவது அப்படி செய்யக்கூடாது. அவர் அப்படி சொன்னார், இல்லை யார சூழல்லா, நீங்க சொல்றது மாதிரி இல்ல, இந்த ஜுரம் என்னை கபரிலே கொண்டு சேர்க்கிற வரை என்னை விட்டு போகாதுன்னு அவர் பதில் சொன்னார். ஆனால் நிலைமை அப்படியே ஆனது, அந்த ஜுரத்தால் அவர் மரணித்தார். அப்ப அங்க போய் சொல்லுகிற போது நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சில பேர்கள் வந்து இப்படி சொல்வது உண்டு, உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னா பாத்துக்கிருங்க, அந்த ஏழாவது தெருல இருந்த மனுஷன் இருக்கார, அவர் இந்த மாதிரி நோயில தான் இறந்து போனார். அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவரு இந்த மாதிரி உங்களுக்கு வந்த மாதிரிதான் வியாதி வந்துச்சு, பத்தாவது நாள்ல மூத்தாயிட்டார். இப்படி சொன்ன நோயாளிக்கு எப்படி இருக்கும், இப்படி சொல்றவங்க இன்னைக்கு இருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியம். மார்க்கம் சொல்லுகிறது அவர்களை வச்சப்படுத்தக்கூடாது, பயப்படுத்தக்கூடாது, நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் மருந்து உண்டு, மருந்து இல்லாத நோய் கிடையாது. மூமின்களை பொறுத்தவரையில், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மருந்து இல்லாத நோய் கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லம் யுன்ஸிலு தான் இல்லா அன்ஸலஹு ஷிஃபான். அல்லாஹு தஆலா எந்த நோயை உலகத்தில் இறக்குவதாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னதாக அதுக்கு மருந்தை வைத்து தான் அல்லாஹ் அந்த நோய் இறக்குறான். நோய் வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள மருந்து வந்து விடுகிறது. ஆனால் அலிமஹு மன் அலிமஹு, யார் அந்த மருந்தை தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, யாருக்கு அந்த மருந்து தெரியவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை. ஆக மருந்து இல்லாத நோய் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க மருந்தே இல்லையாமான், எந்த உலகத்தில் எந்த நோய்க்கு மருந்து இல்லாத நோய் கிடையாது. அப்படி இருக்கிற போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அதுக்குள்ள ஆரோக்கியத்தை தருவான், அதுக்குள்ள மருந்தே உங்களுக்கு காட்டுவான் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர, இந்த நோய் வந்து விட்டா மருந்தே இல்லைன்னு சொல்றாங்களே, மௌத்து தான் அதுக்கு முடிவுன்னு சொல்றாங்களே, அப்படியெல்லாம் போய் பயப்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நோயாளிகளை விசாரிப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாதரல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்காக சென்றார்கள். அவர் நோய் வாய்ப்பட்டிருந்தார். அந்த நோய் எந்த அளவுக்கு இருந்தது சொன்னால் அவர் மரணித்து விடுவோம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றிவிட்டது. அந்த அளவுக்கு அவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். சில நேரங்கள் அப்படி வரும், மூத்தாயிருவோம் அப்படிங்கிற பயம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாதகர்களை பார்த்து பார்க்க சென்றார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த பயம் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லா, எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறது, வேற யாரும் வாரிசு இல்லை. அதனால என்னுடைய சொத்துக்களிலே நான் மூன்றில் இரண்டு பகுதியை நான் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய பாதையிலே நான் கொடுத்து விடுகிறேன், தர்மம் செய்து விடுகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரி, நான் பாதியாவது கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டார்கள், அது செய்யக்கூடாதுன்றாங்க. மூன்றாவது கேட்டார்கள், சரி மூன்றில ஒரு பங்கை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது கூட அதிகம்தான், இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு சாதரல்லா தாலாவிற்கு வேண்டி துவா செய்தார்கள். யா அல்லா, இந்த சாதுக்கு அல்லாஹ் மைஸ்பி சாதன், இந்த சாதுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு, சுகத்தை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். அவர் அந்த நிலையிலே இருந்து அவர் ஆரோக்கியமானார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் காலத்திற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிற வழக்கம் என்னவென்று சொன்னால், நோயாளியை சந்திக்கிற போது அவருக்கு நம்மால் முடிந்த ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், ஆரோக்கியத்திற்கான உற்சாகத்திற்கான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அதெல்லாம் வேற எதுவும் செய்யக்கூடாது. அதுபோல அப்படி சந்திக்கிற போது ஓதி பார்க்க வேண்டும், தெரிந்தவர்கள் தெரிந்த சூராக்களை கொண்டு ஓதி பார்க்க வேண்டும். சில பேர் சொல்லிட்டு தெரியுவாங்க, குர்ஆன் எல்லாம் ஓதுனானே ஷிஃபா கிடைக்காது, நிவாரணி கிடைக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிஃபாவாகத்தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம்னு சொல்றான். அப்படி சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனுக்கு எதிரான வாசகங்களை பிரகடனம் செய்கிறார்கள் என்பதாக அர்த்தம். ஓதி பார்க்கிற வளமை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகாரதா சொல்லி காட்டுகிறார்கள், காலத்தை கான இதஸ்தகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி பார்த்தார்கள். ஓதி பார்க்கறது இல்லைன்னு சொன்னா ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி பார்க்கணும்? முஸ்லிம் சரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. கால அப்படி ஓதி பார்க்கிற போது சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ் யுபரீக வமின் குல்லி தாயின் யஷ்வீக வமின் ஷர்ரி ஹாஸின் இதா ஹஸத் வஷர்ரி குல்லி தி ஐனின். அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை கொண்டு நான் இவருக்கு நான் அதாவது ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் இவரிடத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும், இவருக்கு ஏற்பட்டிருக்கிற தீங்கு இவரை விட்டு போய்விட வேண்டும். பொறாமைக்காரர்களுடைய அந்த பொறாமை எண்ணம் அந்த பாதிப்பிலிருந்து இவர் விலகிவிட வேண்டும். வஷர்ரி குல்லி தி ஐனின், கண் திருஷ்டியை விட்டும் இவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமர்கள் இப்படி ஓதி ரசூலுல்லாஹ்வின் மீது ஓதி பார்த்தார்கள். எல்லா விதமான வார்த்தை அதில் அடங்கிவிட்டது. நோயும் அதில் போய்விட வேண்டும், பொறாமை கண்கொண்டு பார்க்குகிற அந்த தீங்கு இவருக்கு. பொறாமை என்பது சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவன் பொறாமப்பட்டா என்ன, நமக்கு என்ன, நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. பொறாமை வந்து கடுமையான விஷம். தமிழில் சொல்லி காட்டுவார்கள், பாம்பு தேல் இருக்கிறதே இது விஷப்பொருள், அதை பார்த்தான்னா அடிச்சிருவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா தீண்டி விட்டது என்று சொன்னால் சிரமப்பட வேண்டியிருக்கும். அப்ப பாம்புக்கு எங்க விஷம் சொன்னா பல்லில தான் விஷம், தேலுக்கு கொடுக்கல தான் விஷம், பொறாமக்காரனுக்கு உடம்பு பூரா விஷம். எனவேதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பொறாமைக்காரருடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். இப்போ ஒவ்வொரு நேரமும் அப்படிப்பட்ட பொறாமைக்காரர்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே என்று சொன்னால் அதனுடைய தீங்கு இருக்கிறதே மிகப்பெரிய தீங்கு. அது பொறாமை குணம் அதிகமாகிற போது அவன் மனுஷனாக இருக்க மாட்டான், அவனிடத்தில் ஒரு விதமான விஷம் ஏறி வெறித்தனம் உண்டாகிவிடும். அவன் நம்ம செய்யறது நன்மையா தீமையாங்கிறதா சிந்திக்கக்கூடிய தருணமே அவனுக்கு கிடைக்காது. என்ன அந்த மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியும், எந்த வகையில் அவனுக்கு தொந்தரவு கொடுக்க முடியும் என்பதிலே அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருப்பான். இரவு முழு பகலும் அதையே தான் சிந்தித்துக் கொண்டிருப்பான். எனவே அது ஆபத்தானது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், பொறாமைக்காரருடைய தீங்கை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அதுபோல உமின் ஷர்ரி குல்லி தி ஐனின், கந்திருஷ்டியை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். கந்திருஷ்டி அது மாதிரி ஒரு நோய் தான், எப்படிப்பட்ட மனிதனையும் படுக்க வைத்து விடும். சில பேர் சொல்லுவாங்க கந்திருஷ்டியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சூனியம் இல்லைன்னு சொல்றது மாதிரி அதையும் சொல்லுவாங்க. கந்திருஷ்டி இருக்கிறது இது இஸ்லாத்துடைய ஈமானுடைய நம்பிக்கையாகும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு ஓதி காட்டுகிற போது, ஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி குல்லி ஐனின் வ மின் ஷர்ரி குல்லி ஐனின் லாமத்தின். லாமத்து என்ற சைத்தானுடைய தீங்கை விட்டும் இந்த குழந்தையை பாதுகாரு, கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு ஓதி பார்த்திருக்கிறார்கள். இப்போ கண் திருஷ்டியும் மோசமானது, எவ்வளவு பெரிய மனிதனையும் என்ன செய்தோம், மிகப்பெரிய கஷ்டத்துக்கு கொண்டு வந்துடும். அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலைகள் வருகிற போது, இதன் மூலம் கஷ்டங்கள் வருகிற போது, அதில இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். உஸ்மான் அபில் ஆசிரியா தாரர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்தார்கள். இப்படி ஓதுகிற போது அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குல் அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதரத்திஹி வ சுல்தானிஹி மின் ஷர்ரி மா அஜிது. நீங்க சொல்லுங்க, அவர் கடுமையான உடல் வலியினால் பாதிக்கப்பட்டிருந்தார், கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்தில் இப்படி நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓதி பார்க்க சொல்லி சொன்னாங்க. நான் அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்தை கொண்டு, அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவனுடைய ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது, எனக்கு என்ன தீங்கு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த தீங்கில இருந்து, அதனுடைய தீமையிலிருந்து என்னை பாதுகாக்கும்படி நான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று ஓதி ஏழு முறை தன்னுடைய கைகளிலே இரண்டு கைகளிலும் ஊதி தலை முதல் உடல் முழுவதும் எங்கெல்லாம் அந்த கையை தடவ முடியுமோ அங்கெல்லாம் தடவி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல ஒரு மனிதனுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது அவசரமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய கைகளை துவா செய்கிற போது எப்படி கைகளை உயர்த்துவார்களோ அதுபோல இரு கைகளையும் உயர்த்தி, குல் அவுது பி ரப்பில் ஃபலக், குல்லாவது இந்த மூன்று சூராக்களையும் ஓதி கைகளிலே ஊதி கொண்டு தலையிலிருந்து உடல் முழுவதும் அந்த கைகளை தடவுவார்கள். மூன்று முறை அப்படி செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள். அவர்கள் ஒஃபாத் ஆகக்கூடிய நேரத்திலே சக்கராத்துடைய நிலையிலே அவர்கள் கடுமையான வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. எனவே நான் அது போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவது போன்று இந்த மூன்று சூராக்களையும் ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை உயர்த்தி நான் அவருடைய கைகளிலே ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையின் வரக்கத்தை கொண்டு அவருடைய உடலிலே ஏற்பட்டிருக்கிற அந்த சிரமம் அந்த வலி நீங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களது கையை கொண்டு அவர்களது உடல் முழுவதையும் தடவி கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள். நான் ஆயிஷா சித்திகார தலைவர்கள். எனவே மற்ற மருந்துகளின் மீது என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு நம்பிக்கை குரானின் மீது இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களின் மீது இருக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இப்போ ஒன்று மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய நோய் ஒரு மருந்தின் மூலமாக குணப்படுத்த அல்லாஹ்வால் முடியும் என்று சொன்னால் அந்த மருந்தே இல்லாமலும் அல்லாஹ்வால் குணப்படுத்த முடியும். ஏன்னா மருந்து குணப்படுத்துவதில்லை, எந்த மருத்துவரும் ஒரு நோயாளியை குணப்படுத்துவதில்லை, அல்லாஹ் தான் குணப்படுத்துகிறார். எனவே அந்த அல்லாஹ்வால் மருந்தை கொண்டு குணப்படுத்த முடியும் என்று இருந்தால் மருந்து இல்லாமலும் குணப்படுத்த முடியும். திருக்குறள் வசனங்களை கொண்டு ஓதுவதன் மூலமாக குணப்படுத்த முடியும். ஷிஃபா கொடுப்பவன் அல்லாஹ் தான் என்ற நம்பிக்கை இருந்து விட்டால் எல்லாம் நடந்துவிடும். எத்தனை பேர் வர்றாங்க மற்ற மாற்று மதத்தினர்கள், எங்கெல்லாமோ போனோம் சரி வரல, இங்க வந்து மூணு நாள் ஓதி பார்த்தோம் குணமாயிடுச்சு, இதற்காக வேண்டி நான் 15,000 செலவு பண்ணேன், 20,000 செலவு பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. ஆனா நம்ம தான் குரானுடைய நம்பிக்கையும் இல்லை, குரானுக்கு சொந்தக்காரர்கள் நாம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம், அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அப்ப அது மாதிரியான ஒரு நிலைகளிலே இவைகளை நாம் கைகொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஓதி பார்ப்பதன் மூலமும் மருத்துவம் செய்வதன் மூலமும் நோய் வருவதற்கு முன்னால் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாகவும் நோயை என்ன செய்ய முடியும், வராமல் தடுக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிற போது அது அவனுடைய பாவத்தின் காரணத்தினாலேயோ அல்லது அவன் செய்த தீங்கின் காரணத்தினாலேயோ வருகிறது என்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் யாரின் மீது நன்மையை நாடுகிறான் அவர்களுக்கு இது போன்ற சோதனைகளை கொடுப்பான். அதன் மூலம் அல்லாஹால் அவர்களுக்கு நன்மை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவான். வல்ல ரஹ்மான் பொறுமையாளர்களாக இந்த பொறுமையை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹால் அவருடைய திருப்தியும் அன்பையும் பெறுகிற நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹ்ரதவான் அந்த